நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் திருச்சி மாவட்டம் லால்குடி காட்டூர் தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் திரு பு விஸ்வநாதன் அவர்கள் பருவகால விவசாய பயிர்கள் குறித்த பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள்.
ஐயா வணக்கம். ஐயா
குதுகை பண்பலை நேயராவுக்கு அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் விஸ்வநாதன். நான் வந்து தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கத்துடைய மாநில தலைவராக இருக்கிறேன்.
ஐயா இப்போ வந்து தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கத்தில் வந்து நீங்கள் இருக்கீங்க. இப்போ வந்து விவசாயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எத்தனை வகைகள் இருக்கு, அது என்னென்ன மாதிரியான அதோட செயல்முறைகள் இருக்கு?
தமிழ்நாட்டில் அதிகமாக வந்து நெல் சாகுபடி தான் அதிகமாக பண்ணுறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு, அடுத்தது வந்து மக்காச்சோளம், பருத்தி, சின்ன வெங்காயம், அதே மாதிரி சிறுதானிய பயிர்களான கேழ்வரகு, வரகு, கம்பு, அதே மாதிரி வெள்ளச்சோளம். இந்த கம்பு, கேழ்வரகு, வெள்ளச்சோளம்லாம் இயற்கையா வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடியது. ஆண்டவனா பார்த்து வழங்கிய அந்த சிறுதானியங்கள் உணவுகள்லாம் வந்து நம்முடைய முன்னோர்கள் வந்து அதை கண்டுபிடிச்சி அதை தான் பண்ணி இன்னைக்கு அன்னைக்கு நோய் நொடி இல்லாம மருத்துவர்கிட்ட செல்லாம அந்த கம்பு, வரகு, கேழ்வரகு, சோளம் இதெல்லாம் வந்து உணவாக சாப்பிட்டு கிட்டத்தட்ட 100 வருஷம் 130 வருஷம் வரைக்கும் இருந்தாங்க. இயற்கை உணவை இன்னைக்கு வந்து அரசாங்கம் வந்து விவசாயிகள் கேட்டுக்கொண்டதன் பேரில் அரசாங்கம் வந்து ஊக்கப்படுத்துறாங்க, அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதே மாதிரி மக்காச்சோளம், இன்னைக்கு வந்து மக்காச்சோளம்னா இன்னைக்கு விவசாயிகளுக்கு வந்து அதிக ஈல்டு கிடைக்கணும், விவசாயியுடைய வாழ்வாதாரம் சிறக்கணும்னு அரசாங்கம் கொண்டு வந்து பல திட்டங்களை வந்து அரசாங்கம் விவசாயிகளுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பருத்திலாம் பார்த்தீங்கன்னா பருத்தியும் வந்து ஒரு விவசாயிகளுக்கு வாழ்வாரமாக இப்போ ஏன்னா நிறைய மானாவாரி பயிர் இருக்கு, பம்பு செட்டு பயிர் இருக்கு, கிணத்து பாசனம் இருக்குது, அதேமாரி ஏரி பாசனம் இருக்கு, ஆற்று பாசனம் இருக்கு. இந்த 5 வகையான பாசனங்கள் இருக்கு. இந்த 5 வகையான பாசனங்கள் செய்யும் போது மானாவாரி பயிர்லாம் வந்து எப்போ மழை பெய்யுமோ அப்போது வந்து பயிர் பண்ணுவாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டில் 2 பருவம் இருக்கு. ஒன்று வடகிழக்கு பருவமழைங்கிறது தான் நம்மளுக்கு முழுமையான அந்த பருவம். ஆடிப்பட்டம், ஆடிப்பட்டம் தேடி விதைனாங்க. ஆடியில் வந்து நம்மளுக்கு வந்து கடலை, மிளகா, கம்பு, சோளம், கேழ்வரகு, வரகுலாம் தெளிச்சிருவாங்க. அதே நேரத்தில் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஐப்பசி புரட்டாசியில் வந்து நம்ம எப்போதும் நெல் நடுவோம். நெல் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 36 லட்சம் 40 லட்சம் ஏக்கர் வந்து இன்னைக்கு தமிழகத்தில் வந்து குறைஞ்சது வந்து நெல் நம்ம சாகுபடி பண்ணுறோம். அந்த 12 மாவட்டத்தில் டெல்டா மாவட்டம் கொண்டு 12 மாவட்டத்தில் மேட்டூர் அணை பாயக்கூடிய அந்த 12 மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நெல் அதிகமாக நம்ம பண்ணுறோம். 28 லட்சம் ஏக்கர் நம்ம பண்ணுறோம். இப்படி பண்ணும்போது அடுத்தது அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் இந்த மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கீழ்பெண்ணாறு, சாத்தனூர் அணை இப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடும் பண்ணுறாங்க. அதேமாரி வைகை அணை அந்த சைடு வந்து குண்டாறு, அதேமாரி இந்த மாதிரி அணைகள் பாசனம் வந்து நிறைய செஞ்சு நெல் விவசாயம் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து திருச்சி மாவட்டத்தில் வாழை. இப்படி நிறைய வந்து பயிர்களை வந்து நம்ம விவசாயிகளை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 60% 70% பேர் விவசாயி தான். இன்னைக்கு இந்தியாவில் மொத்தம் 80% பேர் இன்னைக்கு விவசாயி இருக்காங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு 60% விவசாயம் இன்னைக்கு 60% விவசாயிகள் வந்து இன்னைக்கு பயிரை சாகுபடி பண்ணுறாங்க. நெல் வந்து அதிகமாக பண்ணுறாங்க, கரும்பு அடுத்த பயிர், அடுத்தது வாழை, மானாவாரி பயிரான மக்காச்சோளம், பருத்தி. அப்போ சின்ன வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1 ஏக்கர் விவசாயம் பண்ணுறாங்க சின்ன வெங்காயம். இப்போ துறையூர்லாம் முதன்மையானது, பெரம்பலூர் மாவட்டம்லாம் ஃபுல்லாக வந்து சின்ன வெங்காயம் தான் அதிகம். இது மாதிரி வந்து சின்ன வெங்காயமும் நிறைய பண்றாங்க.
இப்போ எந்தெந்த பருவ காலங்கள்ல வந்து என்னென்னலாம் சாகுபடி வந்து செய்யலாம், அதே போல அரசாங்கம் வந்து அதே காலகட்டத்தில் ஒவ்வொரு பருவ காலகட்டங்களுக்கும் ஒவ்வொரு வகையான உதவிகளும் வந்து செய்யறாங்க. எந்தெந்த மாதிரி பருவ காலங்கள்ல என்னென்ன பயிர்கள் செய்யக்கூடிய அதை பற்றி கூட கொஞ்சம் விரிவா சொல்லலாமே
சார். இப்ப நெல் எல்லாம் வந்து குறுவை சாகுபடி, சம்பா சாகுபடின்னு இருக்கு. குறுவை சாகுபடிக்கு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா மே 24 வந்து தமிழக அரசாங்கம் விவசாயிகள் முன்கூட்டியே பலன் அடையணும், மழையிலிருந்து காப்பாற்றப்படணும்னு சொல்லிட்டு குறுவை சாகுபடிக்கு தண்ணி திறந்துட்டாங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. விவசாயிகள்லாம் ரொம்ப வரவேற்றாங்க. அதே நேரத்துல வந்து அதுக்கு உண்டான நேரத்துல போட்டாங்க. நம்ம வந்து நெல்லுல வந்து குறுவை அண்டு சம்பா ரெண்டும் பண்றோம். குறுவை சாகுபடிக்கு நம்மளுக்கு மேட்டூர் தண்ணி தான், நம்மளுக்கு மழை கிடையாது. ஆந்திரா கர்நாடகாவில் பெய்ஞ்ச மழை இங்க வந்து நம்மளுக்கு தண்ணி, நம்மளுக்கு மேட்டூர் டேமுக்கு வந்து நம்ம வந்து குறுவை சாகுபடியை வந்து நம்ம செஞ்சோம். அதே நேரத்தில் இப்போ குறுவை சாகுபடி முடிஞ்சு அடுத்தது வந்து இப்போ சம்பா சாகுபடி. சம்பா சாகுபடி எப்போதும் வந்து நம்மளுக்கு வடகிழக்கு பருவமழை போது நம்ம அந்த வடகிழக்கு பருவமழை தண்ணீரும் நம்மளுக்கு மேட்டூட்டமும் நம்மளுக்கு பயனளிக்கும். அதே நேரத்தில் வடகிழக்கு பருவமழை நம்மளுக்கு வந்து மானாவாரி பயிர்கள் வந்து விவசாயம் செய்வதற்கு தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தான் முதன்மையானது. இப்போ பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் எடுத்துக்கிட்டோம்னா முந்திரி விவசாயம் 30,000 hectare. அந்த முந்திரி விவசாயம் நம்மளுக்கு வந்து மாசி பங்குனி சித்திரையில இந்த 3 மாசமும் நம்மளுக்கு கொட்டை காய்க்க கூடியது. அந்த விவசாயம் நடைபெறுவதற்கு மழை முக்கியம். அதே நேரத்துல அந்த முந்திரியில பாத்தீங்கன்னா உழவு ஓட்டி வரவு தெளிப்பாங்க. அடுத்து வந்து உளுந்து தெளிப்பாங்க. உளுந்து தெளிச்சாங்கன்னா உளுந்து ஈல்டெல்லாம் நல்லா கிடைக்கும். அது பருத்தி, பருத்தி வந்து உளுந்து போட்டு பருத்தி மக்காச்சோளம் உளுந்து போட்டு மக்காச்சோளம் பருத்தியும் செய்வதற்கு இந்த வடகிழக்கு பருவமழை தேவை நம்மளுக்கு மானாவாரி பயிர்கள் செய்யறதுக்கு. அதே மாதிரி கம்பு தெளிக்கிறதுக்கு, கடலை போடுறதுக்கு, மிளகாய் போடுறதுக்கு. கடலைக்கு பார்த்தீங்கன்னா 2 பருவம் இருக்கு. ஒன்று வந்து ஆடிப்பட்டம், இன்னொன்று கார்த்திகை பட்டம். இந்த 2 பட்டத்துலையும் பண்ணுவாங்க. நம்மளுக்கு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு முந்திரி அந்த அரியலூர் மாவட்டத்தில். இது மாதிரி வந்து நம்ம இப்போ அரியலூர் மாவட்டத்தில் டீப்பழூர்லாம் இருக்கு. டீப்பழூர், தாப்பழூர், அதாவது உடையாப்புலம் தாலுக்காவில் டீப்பழூர் பூரா எல்லாம் கடலை தான். அதே மாதிரி முந்திரி பார்த்தீங்கன்னா செந்துறை, ஆண்டிமடம், ஜெயங்கொண்டம் இந்த 3 தாலுக்காவிலையும் பார்த்தீங்கன்னா அதிகமாக முந்திரி விவசாயம் பண்ணுவாங்க. அதே இப்போ ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் இருக்குன்னா திருமானூர், திருமணப்பாடி, இந்த குளம் பாயக்கூடிய இந்த பொன்னாத்த பாசனம் பார்க்கக்கூடிய இடத்துல கூட நெல் நடுவாங்க. அதுமாதிரி திருச்சி மாவட்டம் எடுத்துக்கிட்டோம்னா துறையூர் பூரா எல்லாம் வெங்காயம், சின்ன வெங்காயம். அவங்களுக்குலாம் மானாவாரி தான், அங்கே போர்வெல் அண்டு கிணத்து பாசனம். மானாவாரி விவசாயம் தான் வெங்காயம். அந்த மாதிரி பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் ஒன்றியம், வேப்பந்தட்டை ஒன்றியம், இந்த ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வெங்காயம் தான். அதேமாதிரி வேப்பூர் ஒன்றியம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மக்காச்சோளம் அண்டு பருத்தி. மானாவாரி விவசாயம் தான். இப்போ பெரம்பலூர் மாவட்டத்தில் வேப்பந்தட்டை ஒன்றியம், இந்த ஒன்றியம் மட்டும் சின்ன முட்டில் அணை திட்டம், விஸ்வக்குடி அணை திட்டம் அங்கே இருக்கிறதுனால வந்து அங்கெல்லாம் நெல் நடுறாங்க. கொற்றை நீர்த்தேக்க திட்டம் வந்து சமீபத்தில் வந்து அதை முடித்தாங்க. ஆனால் என்ன விவசாயத்தை பயன்படுத்த போது அந்த சைடு இப்போ நெல் உற்பத்தி ஆக போது பருத்தி மக்காச்சோளம் அது பண்ணி அதை கொண்டு வர போகிறாங்க. இது மாதிரி தமிழக அரசாங்கம் தமிழகத்துல நிறைய ஏரிகளை வந்து தூர்வாரி கொடுத்துருக்கு, நிறைய அணைகளை கட்டி கொடுத்துருக்காங்க, நிறைய டேம் தண்ணி தேக்கி வச்சு விவசாயம் பண்றதுக்கு. இது மாதிரி மானாவாரி நிலங்கள்லாம் இருந்ததை வந்து இப்போ வந்து நம்ம அரசாங்கம் ஒழியோக செஞ்சாங்க. லாஸ்ட் சம்பாவில் கூட 40 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த அரசாங்கம் இந்த சம்பா பருவத்தில் கிட்டத்தட்ட 50 லட்சம் மெட்ரிக் டன் வந்து நெல்லை கொள்முதல் சொல்லி செய்வோம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வரவேற்கத்தக்கது. விவசாயிகள் அந்த அரசாங்கம் ஊக்கப்படுத்துது, விவசாயிகளுக்கு தேவையான அந்த திட்டங்கள்லாம் செஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் வேளாண் பட்ஜெட்டு எந்த கவர்மெண்ட்டும் கொண்டு வந்ததில்லை. ஆனால் தமிழகத்தில் வேளாண் பட்ஜெட்டை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பட்ஜெட்டு 36,000 கோடி, ரெண்டாவது பட்ஜெட்டு 32,425 கோடி அறிவிச்சு விவசாயிகளுக்கு நல்ல பல திட்டங்களை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல வந்து நிறைய எதிர்பார்ப்பு விவசாயிகள்ட்ட நிறைய இருக்குது. அந்த எதிர்பார்ப்பை நாங்க தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கம் போராட்டம் மூலமா கொண்டுட்டு போய் இந்த திட்டங்கள்லாம் வலியுறுத்தி, கோரிக்கைகள்லாம் வலியுறுத்தி இந்த அரசாங்கத்தை செய்ய சொல்றோம். இப்ப நெல் வந்து சம்பா சாகுபடி இந்த சூழ்நிலையில, சம்பா சாகுபடியிலையும் குறுவை சாகுபடியும் பார்த்தீங்கன்னா சூழ்நிலை 8 திருப்பு வந்து நம்ம மேட்டூர் அணை மூலமாக காவேரி கொள்ளிடத்துல தண்ணி கடலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 600 PMC தண்ணி போயிருக்கு. இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அரியலூர் மாவட்டத்தையும் சரி, எல்லா திருச்சி மாவட்டத்தையும் சரி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறைலாம் பார்த்தீங்கன்னா 50,000-1 லட்சம் ஹெக்டருக்கு மேலே வந்து தண்ணி பாதிப்பு ஏற்பட்டது. பாதிப்பு ஏற்பட்டு இந்த அரசாங்கம் முதலமைச்சர் வந்து முழு முயற்சியோடு எடுத்துக்கிட்டு இருக்கு. நாங்களும் அடிக்கடி தொலைக்காட்சி மூலமாகவும் பேப்பர் மூலமாகவும் அதே நேரத்தில் நாங்கள் போராட்டம் நடத்தி அரசாங்கத்துக்கு சொல்கிறோம், முதலமைச்சருக்கு சொல்கிறோம், சம்பந்தப்பட்ட ஆட்சியாளர்கள் சொல்கிறோம். விவசாயிகள் வந்து வாழ்வாதாரம் சிறக்க வேண்டும். இன்றைக்கி விவசாயிகள் வந்து சேத்துல கையை வைக்கலைன்னா மற்றவங்களாம் சோத்துல கையை வைக்க முடியாது. இன்றைக்கி விவசாயி தான் வந்து நாட்டினுடைய அச்சாணியாக இருக்குது. ஒரு தேருக்கு எப்படி அச்சாணியாக இருக்குதோ, முதன்மையானதாக இருக்கோ, அதேமாரி இந்த நாட்டுக்கு விவசாயி தான் அச்சாணியா இருக்கான், விவசாயி தான் சோறு போடுறான். அதில் வந்து விவசாயி வந்து அது கடும் மழையா இருந்தாலும் சரி, வறட்சியா இருந்தாலும் சரி, பயங்கரமான வெயிலா இருந்தாலும் சரி, தன்னுடைய ரத்தத்தை வியர்வியா சிந்தி அந்த வியர்வையை வந்து விதைக்கு உரமாக்கி விதையை உற்பத்தி பண்ணி இன்னைக்கு உணவு உற்பத்தி பண்ணி இன்னைக்கு உலகத்தார் கொடுக்கறது விவசாயி மட்டும்தான். அதே நேரத்தில் இராணுவம் வந்து இன்னைக்கு நாட்டை காக்குது எல்லையில, ஆனா விவசாயி உலகத்துல இருக்கிற தமிழகத்துல இருக்க இந்தியாவில இருக்க அனைவருக்கும் சோறு போடுறது விவசாயி தான். எல்லையில வந்து இராணுவம் காக்குது, ஊருக்குள்ள வந்து மக்களை வந்து விவசாயி காக்குறாங்க. ஆக மொத்தம் ரெண்டு பேர் இந்த நாட்டுக்கு முக்கியம், ஒன்னு இராணுவம் இன்னொன்னு விவசாயி. அப்படிங்கிற அடிப்படையில இன்னைக்கு உணவு முக்கியமானது, உணவு இல்லைன்னா ஒண்ணும் இல்லை. அதனால நான் சொல்லிக்கிறது என்னன்னா, மக்களுக்கு சொல்லிக்கிறது, ஒரு உணவு விடுதிக்கு போனோம்னா அடுத்த உணவை நம்ம வீணாக்காம நம்மளுக்கு தேவையான உணவு மட்டும் வாங்கி சாப்பிடணும். அதே மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு, ஒரு காது குத்துக்கு, ஒரு நல்லது கெட்டதுக்கு போகும்போது உணவை வீணடிக்கிறதோ, ஒரு காய்கறியை வீணடிக்கிறதோ, மக்களுக்கு உணவா இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் தண்ணியா இருந்தாலும் நம்ம வீணடிக்க கூடாது. ஏன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய உணவை, நம்மளுக்கு பசிக்கு தேவைக்கூடிய உணவை மட்டும்தான் எடுத்துக்கணும், அடுத்தவங்க உணவை நம்ம வீணடிக்க கூடாதுன்னு ஒரு விவசாய சங்கத்துல ஒரு மாநில தலைவராக இருக்கிறேன். உணவை பத்தி எனக்கு தெரியும், உணவு எவ்வளவு கஷ்டமானது, எவ்வளவு பேத்துக்கு அந்த உணவு பசி தீர்க்கறதுக்கு ஒரு வேளை உணவு கூட எவ்வளவு பேத்துக்கு கிடைக்கல அப்படிங்கிறது புதுகை பண்பலையில கேட்டுட்டு இருக்கிற நேயர்களுக்கும் தெரியும். அதனால உணவு என்பது மிக முக்கியமானது. ஒரு அரிசி உற்பத்தி செய்யறதுக்கு ஒரு மனிதன் ஒரு சொட்டு ரத்தத்தை வேர்வையா சிந்தி அந்த அரிசிய வந்து உற்பத்தி பண்றான். உற்பத்தி பண்ற விவசாயிக்கு வந்து என்ன உழவன் கணக்கு பார்த்தா கோமணம் கூட மிஞ்சாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து உழவன் வந்து லாபம் கிடைக்கும்ங்கிறதுனால வந்து இந்த உழவு தொழிலை செய்யல, இந்த விவசாயத்தை செய்யல. காணி இருந்தாலும் அரகாணி இருந்தாலும் அந்த பருவத்துல ஏதாவது நம்ம ஒரு விவசாயம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இன்னைக்கு விவசாயம் செஞ்சு இந்த உணவு உற்பத்தி பண்ணி இந்த உலகத்தை காப்பாத்திட்டு வந்துட்டு இருக்கோம். உழவன் வாழ வேண்டும் என்றால் ஒவ்வொரு அரசாங்கமும் அமைகின்ற அரசாங்கம் உழவனுடைய கோரிக்கையை கேட்டு அதை செஞ்சா அந்த விவசாயம் நடைபெறும். இந்த நாட்டுக்கு உணவு உற்பத்திலையும் முதன்மையா இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை வந்து கட்டில்ல தொட்டில்ல தூங்குற வரைக்கும் அது வந்து தாய் வந்து என்ன நினைச்சுப்பாங்க, சரி அந்த குழந்தைக்கு பசிக்கல அப்படின்னு வந்து இருந்துருவாங்க. ஆனா அந்த குழந்தை கத்தனாதான் தாயே தூக்கி தான் குழந்தைக்கு பசிக்காட்டிருக்க அப்படின்னு பால் கொடுப்பாங்க. அதனால விவசாயிகள் அரசாங்கம் இருந்தாலும் தன்னுடைய கோரிக்கைகளை வந்து வலியுறுத்தி கோரிக்கை மூலமாகவும் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மாசத்துல அந்த கூட்டம் நடக்கும் கலெக்டர் தலைமையில. அதுல விவசாயிகளுடைய குறைகள் கோரிக்கைகளை வாங்கி அந்த மாவட்ட ஆட்சியர் வந்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு சொல்லி இதை வந்து உடனே செஞ்சு கொடுக்கணும்னு சொல்றது வந்து நம்ம விவசாயிகள் வந்து குழந்தை மாதிரிதான், குழந்தைக்கு பசி எடுத்தா கத்துதோ அதே மாதிரி நம்மளுக்கு தேவையானத போராட்டம் மூலமாகவும் மனுக்கள் மூலமாகவும் அரசாங்கத்துக்கு தெரிவித்து அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றிருப்பதற்கு நம்ம வந்து போராட வேண்டிய சூழ்நிலை தான். ஒவ்வொருத்தரும் வந்து உணவு தேவைன்னா போராடிதான் ஆகணும், உணவு உற்பத்தியை பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டாயம். இது வந்து கமர்சியலா செஞ்சா ஒண்ணும் இதாது, இதை வந்து விரும்பி இதை வந்து உணவு நம்ம உற்பத்தி பண்ணி ஆகணும், நம்மளுக்கும் கடமை இருக்கு. இந்த நாட்டினுடைய கடமையிலையும் பற்றிலையும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியிலையும் நம்மளுக்கு ஒவ்வொரு விவசாயிக்கும் ஒரு பங்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செயல்பாட்டுல நம்ம இருக்கணும். உணவு உற்பத்தியில யாருமே விவசாயிகளை வந்து முனைப்பு காட்ட வேண்டும், அதே நேரத்துல வந்து சோம்பேறியா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கத்தினுடைய கருத்தையும் இந்த பண்பலை நேயர்களுக்கு வந்து சொல்லக்கூடிய ஒரு கருத்தாகவும் இருக்கிறது. இன்னைக்கு தமிழகத்துல பாத்தீங்கன்னா 39,202 ஏரி. இந்த ஏரிகளை வந்து இன்னைக்கு அரசாங்கம் வந்து நிறைய ஏரிகளை வந்து தூர்வாரு. இன்னைக்கு எல்லா ஏரிகள்லயும் தண்ணி இருக்குது, ஒரு சில ஏரிகள்ல வந்து தண்ணி இல்லை. என்ன காரணம்னா அங்கெல்லாம் மழை பெய்யாம இருக்கிறோம், இல்லைன்னா வந்த தண்ணீர் வந்து அந்த ஏரியை விட்டு வெளியில போகக்கூடிய அளவுல ஏதாவது மதகல ஓட்டையோ இல்ல பின்ன சர்க்குலஸ் இருக்கும் அது ஓட்டையோ அப்படி இருக்கும். இதெல்லாம் கண்டு அந்த விவசாயிகள்லாம் சொல்லும் போது இந்த அரசாங்கம் வந்து அந்த ஏரிகளை தூர்வாருவருக்கும் வரத்து வாய்க்கலை தூர்வாருவருக்கும் அந்த ஏரியில் உள்ள மதகுகளை சீர்படுத்துவதற்கும் அரசாங்கம் ரெடியா இருந்துகிட்டு இருக்கு. அரசாங்கம் சொல்லும் போதெல்லாம் உடனே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து அரசாங்கம் வந்து அரசாங்கத்துல நிறைய கோரிக்கைகள் வந்து நாங்க தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கத்தின் மூலமாக இன்னைக்கு வந்து நிறைய கோரிக்கைகளை வச்சுட்டு வந்துட்டு இருக்கோம், போராட்டம். இன்னைக்கு அரசாங்கம்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாம் வந்து 22 லட்சம் விவசாயம் இன்னைக்கு மின்னிணைப்பு, இலவச விவசாயம் மின்னிணைப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. 1989 வந்து விவசாயிய போராட்டத்துக்கு இணங்கி அப்போது மூலம் ஜனாவுடைய இலவச விவசாயம் மின்னிணைப்புக்கு 89 ரூபாய் கையெழுத்து போட்டாங்க. இன்னைக்கு இது வரைக்கும் இன்னைக்கு 22 லட்சம் விவசாய மின்னிணைப்பு இருக்கு. லாஸ்ட் இயர் கூட தமிழக மூலம் விவசாயம் மின்னிணைப்பு அறிவிச்சாங்க. தற்பொழுது வந்து 50,000 விவசாய மின்னிணைப்பு அமைச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம். இன்னைக்கு விவசாய மின்னிணைப்பு 23 லட்சம் விவசாய மின்னிணைப்பு நம்மளுக்கு இலவச விவசாய மின்னிணைப்பு வந்திருக்கு. இன்னைக்கு வந்து 15 லட்சம் ஹெக்டேர் வந்து தமிழகத்துல இந்த இலவச விவசாய மின்னிணைப்புனால இன்னைக்கு விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு 15 லட்சம் ஹெக்டேர் வந்து அதிகமா இருக்கு இன்னைக்கு விவசாயம். அப்படிங்கும் போது அரசாங்கம் வந்து விவசாயிகளுக்கு விவசாயிய கோரிக்கைகளை ஏற்று இயற்கை விவசாயத்திலிருந்து இலவச விவசாய மின்னிணைப்புல இருந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உணவு உற்பத்தியில முனைப்பு காட்டுற எங்களுக்கு அந்த எங்களுக்கு வந்து லாபங்கிறது வந்து குறைவா தான் கிடைக்குது. இப்ப இன்சூரன்ஸ் எல்லாம் நிறைய பண்றோம். இந்த இன்சூரன்ஸ் வந்து நிறைய பண்றவங்களுக்கு அரசாங்கம் வந்து வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அதுல வந்து முனைப்பு காட்டி பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிறைய பேருக்கு இன்சூரன்ஸ் தொகையை வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும். அதே மாதிரி இப்ப டெல்டா குற்றுவாணையிலிருந்து குரடங்காவில போன தண்ணீர்னால பாதிக்கப்பட்ட தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, அரியலூர், திருச்சி போன்ற மாவட்டங்கள்ல நிறைய வந்து தண்ணி தங்கி நின்று அந்த வயல்ல நெல்லுக்கு மேல 5 அடி 4 அடி தான் தண்ணி நின்றுருக்கு. அவங்க எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. கடன் ஒன்றை வாங்கி செலவு பண்ணிவிட்டு அதை அறுவடை பண்ண முடியலையேங்கிற ஒரு வேதனையிலயும் எல்லாம் இருக்காங்க. தமிழக முதலமைச்சர்லாம் வந்து பார்த்தாங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப வரவேற்கிறோம். தமிழக முதலமைச்சருக்கு தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கம் சார்பாக நன்றி தெரிவிக்கணும். அதே நேரத்தில் வந்து பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் அவங்களுக்கு ஆன செலவை வந்து நிவாரணம் மூலமாகவும் இன்சூரன்ஸ் தொகை மூலமாகவும் பெற்றுத்தரணும் அப்படிங்கிறது தான் வந்து தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கத்துடைய கோரிக்கையை வைக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை காலத்துலலாம் முந்திரி விவசாயிகளுக்கு எப்போதும் முந்திரி கண்ணு கொடுப்பாங்க. அதே மாதிரி உளுந்து மானியத்தில் கொடுக்கறது, உளுந்து விவசாயிகள்லாம் இன்சூரன்ஸ் நிறைய கொடுக்காம இருக்கிறாங்க. அதனால வந்து உளுந்து விவசாயிகளுக்கு நிறைய பேர்த்து கொடுத்துருக்காங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் உளுந்து விவசாயிகள்லாம் அந்த இன்சூரன்ஸ் தொகை கிடைச்சா இன்னும் ஒரு பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கறதான். ஏன்னா மக்கள்னா வந்து பேரிடர் காலத்துல அரசாங்கம் வந்து உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு நீங்க இன்சூரன்ஸ் பண்ணாதான் காப்பாத்திக்க முடியும் அப்படின்னு அரசாங்கம் சொல்லுது. அதன் அடிப்படையில விவசாயிகள்லாம் நாங்க இன்சூரன்ஸ் பண்றோம். இன்சூரன்ஸ் பண்றப்ப எங்களுக்கு பேரிடர் காலத்துல வந்து எங்களுக்கு அந்த நிதி கிடைச்சா எங்களுக்கு வந்து ஒரு பெரிய உதவியா இருக்கும். என்னன்னா நாங்க கடனு கடனுக்கு வட்டிக்கு வாங்கிதான் நாங்க கஷ்டப்படுற மாதிரி இருக்கோம். ஆனா அரசாங்கத்தை கேட்டுக்கொள்வது தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கம் விவசாயிகளுக்காக பல கோரிக்கைகளை வச்சிருக்கு. அந்த கோரிக்கையில அந்த இன்சூரன்ஸ் சுகங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லா பயிர்களுக்கும் வந்து கிடைக்கணும். ஒண்ணு கிடைச்சி ஒண்ணு கிடைக்காம இருக்க கூடாது. அதனால வந்து எல்லா பயிர் செய்யக்கூடிய விவசாயிகளையும் வந்து அரசாங்கம் ஊக்கப்படுத்தணும். இப்ப துவரெல்லாம் வந்து நிறைய குறைஞ்சி போச்சு. அந்த துவரை குறைஞ்சி போச்சுங்கிறதுக்காக துவரை இப்ப கேழ்வரகு சிறுதானிய பயிர்களுக்குலாம் அதுக்கு ஒரு மண்டலம் அமைச்சு அதுக்கு அரசு நிறைய நிதி ஒதுக்கியிருக்காங்க. இந்த பட்ஜெட் நிறைய இருக்காங்க. இப்ப வேளாண் பட்ஜெட் தான் தமிழகத்துல வந்து இந்த அரசு கொண்டு வந்த வேளாண் பட்ஜெட் தான் விவசாயிகளுக்கு பெரிய உதவியா இருக்க போகுது, எதிர்காலத்துல இருக்க போகுது அப்படிங்கறத வந்து தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்று பாசனம் வந்து இந்த நேரத்துல சொல்லிக்கிறோம். அதே மாதிரி இந்த வேளாண் பட்ஜெட்டு முழுமையாக விவசாயிகளுக்கு இந்த அரசால் பயன்படுத்தப்படணும். இந்த அரசு நல்ல முறையில விவசாயிகளுக்கு நல்லதை செய்யணும் அப்படிங்கறது தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்று பாசன விவசாய சங்கம் கேட்டுக்கொள்கிறது.
ஐயா, இப்போ வந்து அதாவது விவசாயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதே நேரத்தில் எந்தெந்த காலங்களில் என்னென்ன பயிரெலாம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதே நேரத்தில் அரசு செய்யக்கூடிய உதவிகளும், அதே போல் அது விவசாயிகளுக்கு சில கோரிக்கைகளை நிறைவேற்றினா இன்னும் நன்றாக இருக்கணும் என்ற பல தகவல்களை விரிவான வகையில் எடுத்து கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா,
தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்று பாசன விவசாய சங்கத்தின் சார்பாக அதனுடைய மாநில தலைவர் விஸ்வநாதன் ஐயா, நான் வந்து புதுகை பண்பலை நேயர்களுக்கும் அந்த புதுகை பண்பலை நிர்வாகத்திற்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
நேயர்களே, இதுவரை தமிழக ஏரி மற்றும் ஆற்று பாசன விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் திரு பூ விஸ்வநாதன் அவர்கள் ஆற்றிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.